அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் திங்கள் 27 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் ஐநா மன்ற மனித உரிமைகள் கவுன்சிலில் இலங்கை மீது ஐநா மன்ற விசாரணை கோரும் அமெரிக்க தீர்மானம் நிறைவேறியது பற்றிய செய்தி குறிப்பு.
The result of the vote is as follows: 23 votes in favor, 12 votes against, 12 abstentions. Draft.
வாக்கெடுப்பு முடிவு குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ள கருத்துக்கள்.
ஈழத்தமிழருடைய பிரச்சனையில் பாகிஸ்தான் கொண்டு வந்த ரெண்டு தமிழ் மக்களுக்கு விரோதமான விடயங்களை இந்தியா ஐநா சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையத்தில் ஆதரித்தது என்பது தமிழ் மக்கள் மிக மிக வேதனை அடையப்படக்கூடிய ஒரு செயற்பாடு.
வாக்கெடுப்பின் போது நிலவிய சூழல் பற்றி அங்கிருந்த பிரித்தானிய தமிழர் பேரவையின் ராஜ்குமார் தெரிவிக்கும் கருத்துக்கள். இந்த தீர்மானத்துக்கான வாக்கெடுப்பில் இந்தியா கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தது பற்றி இந்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் தெரிவிக்கும் கருத்து. இலங்கையிலிருந்து தமிழ் பொதுமக்கள் மற்றும் சிவில் சமூக ஆர்வலர்களின் கருத்துக்கள் ஆகியவை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன், குமார் ராமலிங்கம் ஆகியோர்.
காணாமல் போன மலேசிய விமானத்தை தேடும் பணியில் புதியதாக கடலில் மிதக்கும் 300 அதிகமான பொருட்களை தங்களது செய்மதி படம் எடுத்திருப்பதாக தாய்லாந்து அறிவித்திருக்கின்றது. விமானம் காணாமல் போனதாக கருதப்படும் இடத்திற்கு அருகிலேயே இந்த புகைப்படமும் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. செய்மதியினால் புகைப்படம் எடுக்கப்பட்ட பொருட்கள் 2 மீட்டர் முதல் 15 மீட்டர் வரையில் நீளமாக இருந்ததாக கூறப்படுகின்றது. முன்னதாக காணாமல் போனதாக கூறப்படும் விமானத்தின் பாகங்களாக இருக்கலாம் என்று கருதப்படும் 122 பொருட்களின் புகைப்படங்களை பிரான்ஸ் கொடுத்திருந்தது. இதற்கிடையே மோசமான காலநிலையால் இந்திய பெருங்கடலின் தென்பகுதியில் நடந்து வந்த தேடுதல் நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது.
உக்ரைன் நாட்டுக்கு 14 பில்லியன் தொடக்கம் $18 பில்லியன் வரையிலான பணத்தை கடன் உதவியாக தாங்கள் வழங்கப் போவதாக IMF அனைத்துலக நாணய நிதியம் தெரிவித்திருக்கிறது. IMF ஆளுநர் சபையால் இன்னும் அங்கீகரிக்கப்படாத இந்த கடன் உதவிக்கு நிபந்தனையாக இதர உலக அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட கடன்களை உக்ரைன் திருப்பிச் செலுத்த வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா, ஜப்பான் போன்றவை மேலதிக உதவியை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளூர் உக்ரைனிய மக்களுக்கான எரிவாயு விலைகளை 50% தாங்கள் அதிகரிக்கப் போவதாக உக்ரைன் அரசாங்கம் அறிவித்த பின்னர் இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது.
ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இலங்கை மீதான தீர்மானம் அமெரிக்க தீர்மானமானது நிறைவேறியிருக்கின்றது. யுக்ரைனின் எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் பிரதமரான யூலியா டிமோன்ஷிகோ மே மாதம் நடைபெறும் அதிபர் தேர்தலில் போட்டியிட திட்டம் இருப்பதாக அறிவித்திருக்கின்றார். முன்னாள் அதிபர் விக்டர் யானுகோவிச் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட பின்னர் சிறையிலிருந்த யூலியா பிப்ரவரி மாதம் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். கடந்த 2010 நடைபெற்ற அதிபர் தேர்தலில் மிக குறைந்த வித்தியாசத்திலேயே யூலியா தோல்வியடைந்தார். இதற்கு முன்னர் இருமுறை பிரதமராக பதவி வகித்திருக்கின்றார் யூலியா. 2009 ரஷ்யாவுடன் எரிவாயு தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றில் இவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக கூறி இவரை 2011 சிறையில் அடைத்தனர்.
போலியோ நோய் எனப்படும் சிறுபிழைவாதம் நோய் கடந்த 3 கால பகுதியில் இந்தியாவில் எங்குமே பதிவு செய்யப்படாதபடியால் உலகில் 80% நாடுகளிலிருந்து இந்த நோய் மறைந்துவிட்டது என்று WHO உலக சுகாதார நிறுவனம் பிரகடனம் செய்திருக்கிறது. உலகின் தென்கிழக்காசிய பிராந்தியத்தில் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் தவிர்த்து இந்தியா உள்ளிட்ட எல்லா நாடுகளிலுமே போலியோ நோய் ஒழிக்கப்பட்டு விட்டதாக போலியோ ஒழிப்புக்கான தென்கிழக்காசிய ஆணையத்தின் தலைவர் சுபாமித் சுன்சுட்டிவாட் கூறியிருக்கிறார்.
On behalf of the Regional Certification Commission, that on this day...
எவராயினும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நைஜீரியா ஆகிய நாடுகளிலும் போர் நெருக்கடியிருந்த சிரியா போன்ற இடங்களிலும் இந்த போலியோ சிறுபிழைவாத நோய் தலைதூக்கி வருவது கவனிக்கத்தக்கது.
பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்திற்கும் அந்த நாட்டில் இருக்கின்ற மாபெரும் முஸ்லீம் கிளர்ச்சி குழுவான மோரோ இஸ்லாமிக் விடுதலை முன்னணிக்கும் இடையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆசியாவில் நடைபெற்று வரும் மிக நீண்ட மற்றும் வன்முறையான மோதலை இது முடிவுக்கு கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசாங்கத்துக்கும் மோரோ கிளர்ச்சி குழுவுக்கும் இடையில் கடந்த 2001 அமைதி பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருந்தது. இந்த ஒப்பந்தத்தின்படி தெற்கு மிண்டானோவில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கும் பகுதியில் அதிகமான அரசியல் சுதந்திரம் கொடுக்கப்படும், அதற்கு பிரதிபலன ஆயுத கிளர்ச்சி நிறுத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அங்கு இருக்கின்ற மற்ற கிளர்ச்சி குழுக்கள் சுதந்திரம் கிடைக்கும் வரையில் தொடர்ந்து சண்டையிடப் போவதாக தெரிவித்திருக்கின்றனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சில் ஐநா மனித உரிமை கவுன்சில் ஆணையர் தலைமையிலான ஒரு விசாரணையை கோரும் அமெரிக்க தீர்மானம் ஒன்று கவுன்சிலில் நிறைவேறியது. இது குறித்த செய்தியை தொகுத்து வழங்குகிறார் ஜெயபிரகாஷ்.
இலங்கை மீது ஐநா மனிதுரிமைகள் பேரவையில் அமெரிக்காவின் முன்னெடுப்பில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் நிறைவேறியது.
23 votes in favor, 12 votes against, 12 abstentions. Draft resolution L1 Rev 1 is thereby adopted.
அமெரிக்கா, பிரிட்டன், மெசிடோனியா, மொரிஷியஸ், மவுண்டினீக்ரோ ஆகிய நாடுகள் முன்னின்று கொண்டு வந்த இந்த தீர்மானத்திற்கு 47 உறுப்பு நாடுகளில் 23 நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன. சீனா, பாகிஸ்தான், ரஷ்யா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராஜ்யம், வெனிசுவேலா, வியட்நாம் உள்ளிட்ட 12 நாடுகள் இலங்கையை ஆதரித்து தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்தன. இந்தியா உள்ளிட்ட மற்ற 12 நாடுகளும் வாக்கெடுப்பிலிருந்து ஒதுங்கிக் கொண்டன. ஒதுங்கிக் கொண்ட நாடுகளில் எத்தியோப்பியா, குவைட், இந்தோனேஷியா, ஜப்பான், தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளும் அடக்கம். வாக்கெடுப்புக்கு முன்னதாக தீர்மானத்தை முன்வைக்கும் நாடுகள் சார்பில் பேசிய அமெரிக்கா, இலங்கை மீதான விசாரணையை மனிதுரிமைகள் உயர் ஆணையர் ஏற்க வேண்டும் என்ற தீர்மானத்தின் கோரிக்கையை முன்மொழிந்தார்.
This resolution requests that the Office of the High Commissioner undertake, with assistance from relevant experts and special procedures, a comprehensive investigation into
இலங்கை அரசின் LLRC ஆணைக்குழு விசாரணைக்குட்படுத்திய காலத்தில் மோதலுடன் தொடர்புடைய இரண்டு தரப்பினராலும் புரியப்பட்ட பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் மற்றும் தொடர்புடைய குற்றங்கள் தொடர்பில் ஐநா மனிதுரிமைகள் உயர் ஆணையர் பொருத்தமான நிபுணர்களின் துணையுடன் விரிவான விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று இந்த தீர்மானம் கோருகிறது. இலங்கையில் தற்போது நிலவும் மனிதுரிமைகளின் நிலவரம் பற்றியும் தொடர்ந்தும் கண்காணித்து மதிப்பிட்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் ஐநா மனிதுரிமைகள் உயர் ஆணையரின் அலுவலகத்தை இந்த தீர்மானம் கேட்டுக்கொள்கிறது. மனிதுரிமைகள் பேரவையின் தொழில்நுட்ப உதவிகளை ஏற்பதற்கு துரதிருஷ்டவசமாக இலங்கை தயாராக இல்லை. ஆனால் மனிதுரிமைகள் ஆணையத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு நாங்கள் தொடர்ந்தும் இலங்கையை கோருகிறோம் என்றார் அமெரிக்க பிரதிநிதி. இலங்கை இந்த தீர்மானத்தை ஒட்டுமொத்தமாக நிராகரித்தது.
We are particularly surprised by the procedural anomalies and irregularities committed through this draft resolution.
இந்த தீர்மான வரைவின் மூலம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற நடைமுறை சார்ந்த ஒழுங்கீனங்களையும் முறைகேடுகளையும் கண்டு நாங்கள் வியப்படுகின்றோம். இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அபாயகரமான முன்னுதாரணமாக அது அமைந்துவிடும். அதாவது, இந்த ஆணையத்தின் நடைமுறைகளை மீறி குறுக்கு வழிகளில் தங்களின் வேலைகளை முன்னெடுத்துக் கொள்வதற்கு சில நாடுகளுக்கு வழி கிடைத்துவிடும். மனித உரிமைகள் உயர் ஆணையருக்கு விசாரிக்கின்ற அதிகாரத்தை கொடுக்கின்ற இந்த தீர்மானம் இந்த ஆணையத்தின் முன்னைய தீர்மானங்களை மீறுகின்ற நடவடிக்கையாக அமைந்துவிடும். அதே நேரம் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திற்கு அப்படியான விசாரணை நடத்துவதற்கான வல்லமையும் கிடையாது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். பொருத்தமான நிபுணர்கள் தொடர்பில் கூறுகின்ற ஏற்பாடுகள் தெளிவில்லாமல் இருக்கின்றன. அதன் மூலம் மூன்றாவது தரப்பு சக்திகள் இலங்கையின் விவகாரத்தில் நுழைந்து விடுவதற்கும் கதவுகள் திறக்கப்படுகின்றன என்று சுட்டிக்காட்டினார் ஜெனிவா மனித உரிமைகள் பேரவைக்கான இலங்கையின் நிரந்தர பதிவிட பிரதிநிதி ரவிநாத ஆரியசிங்க. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் ஆரம்பம் முதலே இலங்கைக்காக முன்னின்று குரல் கொடுத்து வந்த பாகிஸ்தான் இன்றும் அந்த பணியை செய்தது.
This resolution is about politics, not about human rights.
இந்த தீர்மானம் வெறுமனே அரசியல் நோக்கம் கொண்டது. இது மனித உரிமைகள் நோக்கம் கொண்டது அல்ல. இலங்கை அரசாங்கத்தை மட்டுமே இலக்கு வைத்திருக்கின்ற இந்த தீர்மானம் அப்பாவி சிவில் மக்களை பெருமளவில் கொன்று குவித்த விடுதலை புலிகள் மீது பொறுப்பு சுமத்த முன்வரவில்லை. இலங்கை மீது இந்த தீர்மானத்தை கொண்டு வருகின்ற நாடுகளின் சொந்த மனித உரிமை விவகாரங்களை பார்த்தால் அவர்களுக்கு இலங்கை மீது பொறுப்பு சுமத்த முடியாது போகும். பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதாக கூறிக்கொண்டு அந்த நாடுகள் புரிந்திருக்கின்ற அட்டூழியங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. அந்த நாடுகள் இங்கு மற்றவர்களின் பிரச்சனையில் நீதிபதிகளாக இருக்க முடியாது. அதனால் இந்த தீர்மானத்தை உறுப்பு நாடுகள் எதிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் என்றார் பாகிஸ்தானிய பிரதிநிதி. இம்முறை ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இலங்கை விவகாரம் தொடர்பில் ஆரம்ப முதலே காத்து வந்த மௌனத்தை இந்தியா இன்று போட்டு உடைத்தது.
It has been India's firm belief that adopting an intrusive approach that undermines national sovereignty is counterproductive.
ஒரு நாட்டின் தேசிய இறையாண்மையை பாதிக்கக்கூடிய அடுத்தவர் விவகாரத்தில் மூக்கை நுழைக்கின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவது என்பது எதிர்மாறான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதுதான் இந்தியாவின் நிலைப்பாடாக இருந்து வருகிறது. ஒரு நாட்டின் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக இருக்கின்ற உள்நாட்டு நடைமுறைகளை கண்காணிப்பதற்கு வரம்பு கடந்த அதிகாரத்துடன் கூடிய வெளிநாட்டு விசாரணை பொறிமுறைகளை அமைப்பது என்பது 2006 இந்த மனித உரிமைகள் ஆணையம் உருவாவதற்கு காரணமாக இருந்த பொதுச்சபை தீர்மானத்தின்படி பேச்சுவார்த்தை மற்றும் ஆக்கபூர்வமான ஒத்துழைப்பு என்கின்ற இந்த ஆணையத்தின் தேவையை பிரதிபலிப்பதாக அமையவில்லை. அதனால் இந்த தீர்மானம் இலங்கைக்கு ஆக்கபூர்வமாக ஒத்துழைப்பு வழங்குவதற்கு பதிலாக நிலைமையை மேலும் சிக்கலாக்குகிறது. எனவே நாங்கள் வாக்கெடுப்பிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறோம் என்றார் இந்திய பிரதிநிதி. கடைசியாக வாக்கெடுப்பு நிலைக்கு சபை வந்தபோது இலங்கை தொடர்பில் விசாரணை நடத்த ஐநா மனிதுரிமைகள் ஆணையத்திடம் போதுமான நிதி வளம் இல்லை என்று பாகிஸ்தான் மீண்டும் வாதிட்டது. இலங்கை மீதான இந்த தீர்மானத்தை தாமதப்படுத்தும் இன்னொரு பிரேரணை ஒன்று கொண்டுவரப்பட வேண்டும் என்ற பாகிஸ்தானின் வாதம் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு பெரும்பான்மை வாக்குகளால் நிராகரிக்கப்பட்டது. இலங்கை மீது சர்வதேச விசாரணை நடத்துவதற்கு வழி செய்யக்கூடிய தீர்மானத்தின் 10வது பந்தியை நீக்க வேண்டும் என்று கோரிய இலங்கைக்கு ஆதரவான இன்னொரு கோரிக்கையும் வாக்கெடுப்பின் மூலம் தோற்கடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். இந்த ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சில் வாக்கெடுப்பில் தன்னார்வ குழுக்கள் பல கலந்து கொண்டன. இந்த குழுக்களில் ஒன்றான பிரிட்டிஷ் தமிழ் பேரவையைச் சேர்ந்த ராஜ்குமார் அவர்களிடம் ஜெனீவாவில் தொடர்பு கொண்டு இன்று நடந்த வாக்கெடுப்பு குறித்த தகவல்களையும் வாக்கெடுப்பு முடிவு குறித்து அவரது அமைப்பின் கருத்தையும் கேட்டேன்.
நிச்சயமாக இந்த வாக்கெடுப்பு எதிர்பார்த்த மாதிரி நடைபெறவில்லை. கடைசி நேரத்தில் வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம் மிக இலகுவாக 24 அல்லது 26 வாக்குகளுடன் இது முன் செல்லும் என்று. ஆனால் இறுதி நேரத்தில் பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகள் மிக சாணக்கியமாக சில நகர்த்தல்களை செய்திருந்தன. முக்கியமாக அவர்கள் இதற்கான நிதி எங்கிருந்து வரப்போகின்றது, நிதி ஒதுக்கீடு எங்கிருந்து வரப்போகின்றது, ஏனென்றால் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் US டாலர்ஸ் இதுக்கு ஒதுக்கீடு தேவை என்று கேட்டிருந்தார்கள். அப்ப அந்த அடிப்படையில் அதற்கான விளக்கங்களை கோரி நிதி இல்லாத பட்சத்தில் இதை தள்ளி வைப்போம் என்ற ஒரு புதிய ஒரு முறையை கொண்டு வந்து அதையும் வாக்கெடுப்புக்கு விட வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த வாக்கெடுப்பில் கூட இல்லை, இதை இம்முறை நகர்த்த வேண்டும் என்று வந்தது. அதன் பின்பு இன்னொரு சாணக்கியமாக கொண்டு வந்தார்கள். அதாவது அந்த 10வது ஆபரேட்டிங் பேராகிராஃப் என்று கூறப்படும் அனைத்துலக விசாரணை ஒன்றை, அதாவது அனைத்துலக ஒரு பொறிமுறையை உருவாக்குவதற்கான அந்த தனி சரத்தை நீக்குவதற்காக மீண்டும் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. அப்படி இரண்டு, அதாவது ஒட்டுமொத்தமாக 3 வாக்கெடுப்புகளுக்கு இது விடப்பட்டு இறுதியாக அது வெளியே வந்திருக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையில் வந்து இது ஒரு ஒரு இறுதி நேர முயற்சிகளில் கூட தாண்டிதான் இது வெற்றி பெற்றது.
தீர்மானம் இறுதியாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்ன என்ன கூறுகிறது?
அது ஏற்கனவே இருந்த அந்த தீர்மானம் தான். அதாவது முக்கியமாக கூற போனால் அந்த 3 விடயங்களில், அதாவது ஏற்கனவே அங்கே நடந்து கொண்டிருக்கும் மனித உரிமை மீறல்கள் அது தொடர்பான விடயங்களை மானிட்டர் பண்ண வேண்டும், அதாவது அதை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஒரு
கண்காணிக்க வேண்டும்
கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு விடயம். அதை போல ஒரு பொறிமுறை, ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மெக்கானிசம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். கிட்டத்தட்ட அந்த 2002 இலிருந்து 2009 வரை கால பகுதியும் அதன் பின்னர் நடந்த காரணிகள், அதாவது தொடர்ச்சியான இம்பியூனிட்டியாக இருக்கு, அதாவது குற்றங்களை செய்து அதற்குள் மீண்டும் குற்றங்களை செய்து கொண்டிருப்பவர்களை விசாரிப்பதற்கான ஒரு ஒரு மிகவும் ஒரு 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 ஓப்பனான ஒரு ரெசல்யூஷனாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது இதிலே முழுமையான விசாரணை.
இரண்டாவது இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் மெக்கானிசம், மூன்றாவது என்ன?
மூன்றாவதாக அவர்கள் அந்த வந்து குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், அதாவது கால எல்லை கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது செப்டம்பர் மாதம் கவுன்சிலில் வந்து இதற்கான ஒரு வாய்மூல அறிக்கையையும், பின்னர் மார்ச் 2015 முழுமையான அறிக்கையும், அதாவது கம்ப்ரிஹென்சிவ் ரிப்போர்ட் சொன்னார்கள், முழுமையான அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற இதுக்கு ஒரு கால எல்லையும் குறிக்கப்பட்டிருக்கின்றது.
இந்த குறுகிய கால எல்லைக்குள் இந்த விஷயத்தை ஆணையர் அலுவலகம் விசாரித்து முடித்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்களா?
ஆம், இதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுவது 2009, அதாவது 2008-2009 இருந்து இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மீறல்கள், அதாவது போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் தமிழர்களால் கூறப்படும் இன அழிப்பு குற்றம், இப்படியான குற்றங்களை பார்ப்பதற்கு ஒரு குறுகிய காலப்பகுதி. மற்றும் 2002 இலிருந்து 2008 வரை கால பகுதியில் ஏற்கனவே நோவேஜியன், அதாவது ஸ்காண்டினேவியன் மிஷனாக இருந்த SLMM என்ற அந்த ஒரு சுயாதீன ஒரு குழுவின் அறிக்கைகள் இருக்கின்றன. அப்ப அப்படியாக இருக்கும் போது கூடுதலாக இந்த இறுதி கால பகுதியிலே அவர்கள் கண்காணிப்பார்கள் அல்லது விசாரிப்பார்கள், முழுமையான விசாரணையை செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.
இந்தியா இந்த வாக்கெடுப்பிலே புறக்கணித்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
ஆமாம், இறுதி வரை இந்தியாவின் செயற்பாடுகளில் நமக்கு தெரியவில்லை, அதாவது ஒரு விடயத்திலுமே பங்கு பெற்றவில்லை. இறுதியாக இன்று அவர்கள் பேசும்போது இலங்கையின் மீது தமக்கு இருக்கும் நலன்கள் குறித்தும், அது முக்கியமாக 13 திருத்தம் சட்டத்தில் இருந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் அல்லது அதற்கு மேல் என்று பில் டவுன் அண்டர்ஸ் கூறியிருந்தார்கள். இந்த விடயங்களை கூறிக்கொண்டு போய்விட்டு இறுதியாக அவர்கள் இதில் இருந்து வெளியே வந்திருக்கிறார்கள், அதாவது அப்டெயின் பண்ணியிருக்கிறார்கள், அதை எதிர்க்கவில்லை ஆதரிக்கவில்லை அப்டெயின் பண்ணியிருக்கிறார்கள். இதில் எமது, அதாவது பிரித்தானிய தமிழர் பேரவையின் கருத்தாக நாங்கள் கூறுவதாக இருந்தால், இன்று ஒரு காவந்து அரசாங்கமாகவே இந்தியாவில் இருப்பதால் அரசியல் முடிவுகளை யார் மேற்கொண்டார்கள் அல்லது வெறும் ராஜதந்திகள் தான் முடிவை மேற்கொண்டார்களோ என்று எண்ண தோன்றுகின்றது. என்றால் அரசியல் தரப்பில் இருந்து எமக்கு மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த உறுதியின் அடிப்படையில் பார்க்கும் போது இவர்கள் ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்றே நாம் எதிர்பார்த்தோம்.
பிரித்தானிய தமிழர் பேரவையின் ராஜ்குமார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை தொடர்பாக ஐநா மன்ற மனித உரிமை கவுன்சிலில் நடந்த வாக்கெடுப்பின் முடிவு குறித்து ஜெனீவாவில் தற்பொழுது இருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களிடம் கேட்டார் சிவகன்.
நடந்து முடிந்த முழுமையான விவாதங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது பல நாடுகள், அதாவது இலங்கையில் நடக்கக்கூடிய விடயங்களினுடைய உண்மை தன்மையை எவ்வளவு தூரம் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற பல கேள்விகள் இருக்கின்றது. ஏனென்றால் சீனா, பாகிஸ்தான், ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாமே தங்களது சொந்த அரசியல் அடிப்படைகளிலிருந்துதான் இந்த வரவினை பார்த்தார்களே தவிர, ஈழத்தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த வரவினை பார்க்கவில்லை என்பதுதான் முதலாவது விடயம். ஆகவே இப்பொழுது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக இந்த மனித உரிமைகள் ஆணையகம் இதற்கான ஒரு பொறிமுறையை அவர்கள் உருவாக்க வேண்டும். அந்த பொறிமுறை உருவாக்கப்பட்டதன் பின்புதான் ஏனைய விடயங்களை நாங்கள் பார்க்க முடியும்.
அப்படியானால் இந்த தீர்மானம் அந்த இலங்கை விஷயத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா?
முதலாவதாக வெட்ட வெளிச்சமான விடயம், இது உள்ளக விசாரணை அல்ல. ஆகவே இந்த விசாரணையை இப்பொழுது நடத்த இருப்பது மனித உரிமைகள் ஆணையகம். அது ஒரு ஐநாவினுடைய ஒரு அமைப்பு. இந்த ஆணையகத்துக்குத்தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆணையகத்தினுடைய ஆணையாளராக இருக்கக்கூடியவர் தான் இதற்கான பொறிமுறையை உருவாக்க வேண்டும். ஆகவே நிச்சயமாக இது ஒரு சர்வதேச விசாரணை என்பதில் வேறு கேள்விகள் கிடையாது. நிச்சயமாக இதை நாங்கள் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம்.
ஆனால் இந்த தீர்மான விஷயத்தில் பொதுவாக ஆரம்பம் முதலே இலங்கை தமிழர்களுடைய தரப்பினால் எதிர்பார்க்கப்பட்ட ஆதரவு என்பது இந்தியாவிடம் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆதரவு. ஆனால் இந்தியா இந்த விவாதத்திலிருந்து விலகி இருந்திருக்கிறது வாக்கெடுப்பில் இருந்து.
நாங்கள் நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் இந்தியா இதற்கு ஆதரவாக வாக்களிக்கும் என்று எதிர்பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்திய அதிகாரிகளுடன் நாங்கள் பேசிய பொழுதும் அதற்கு ஆதரவான ஒரு சமிக்ஞைகள் தான் எங்களுக்கு தரப்பட்டன. இந்திய பத்திரிகைகளும் கூட இந்திய அரசாங்கம் அவ்வாறு தான் செயற்படும் என்ற ஒரு போக்கம் இருந்தது. ஆனால் இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்தியா நடுநிலைமை வகிக்கிறோம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தது. அது மாத்திரமே, நாங்கள் தாங்களே நடுநிலைமை வகிக்கிறோம் என்பதற்கான காரணங்களும் அவர்களால் வழங்கப்படுத்தப்பட்டது. அவர்களை பொறுத்தவரை சர்வதேச விசாரணை என்பதை இந்தியா ஏற்றுக் கொள்ளவில்லை என்றும், இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே எல்எல்ஆர்சி என்ற ஒரு விடயத்தை போட்டு அவர்கள் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிறார்கள், ஆகியவை அதற்கு ஆதரவாக செயற்பட வேண்டும் என்றதும், அவ்வாறு இல்லாவிட்டால் அது மேற்கொண்டு பிரச்சனைகள் என்னும் வழக்கம் என்ற ஒரு பாணியில் அவர்களது பதில் அமைந்திருந்தது. ஆனால் அதிலும் கூட இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், ஏற்கனவே பாகிஸ்தான் கொண்டு வந்த அந்த ரெண்டு திருத்தங்கள் தான், அது தொடர்பாக வாக்கெடுப்புகள் நடத்தப்பட்ட பொழுது இந்தியா அதற்கு ஆதரவாக வாக்களித்தது, அதாவது இந்த விவாதத்தை ஒத்திவைப்பதற்கும் ஆதரவாக செயற்பட்டது. அந்த சர்வதேச விசாரணை என்பது தேவையில்லை, அதை நீக்க வேண்டும் என்பதற்கும் ஆதரவாக செயற்பட்டது. ஆகவே பாகிஸ்தானும் இந்தியாவும் பல்வேறுபட்ட விடயங்களில் நேரெதிர் கருத்துக்களை கொண்ட நாடுகளாக இருந்து கொள்வதிலும் கூட, ஈழத்தமிழருடைய பிரச்சனையில் பாகிஸ்தான் கொண்டு வந்த ரெண்டு தமிழ் மக்களுக்கு விரோதமான விடயங்களை இந்தியா ஐநா சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையத்தில் ஆதரித்தது என்பது உண்மையாக தமிழ் மக்கள் மிக மிக வேதனை அடையப்படக்கூடிய ஒரு செயற்பாடு. இலங்கை அரசாங்கம் எவ்வளவு தூரம் தமிழ் மக்களை ஏமாற்றுகிறது என்பது தெரியும். இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்குரிய தீர்வை கொடுக்க மாட்டாது என்பதும் இந்தியாவுக்கு தெரியும். ஆகவே இவை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டும் கூட இந்திய அரசாங்கம் அவ்வாறு செயற்பட்டது என்பது நிச்சயமாக வந்து தமிழ் மக்களை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு செயற்பாடு.
ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையரின் விசாரணைகள் என்று எதுவும் வருகின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதனை எவ்வாறு எடுத்துக்கொள்ளும்?
நிச்சயமாக நாங்கள் என்று 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு இருக்கிறார்கள். ஏனெனில் எவ்வாறாவது இதனை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது அவர்களது பிரசன்னம் இருக்கின்றது. ஆகவே மனித உரிமைகள் ஆணையகம் இவ்வாறான ஒரு பொறிமுறையை உருவாக்குகின்ற பொழுது அதனை முழுமையாக செய்து முடிப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னால் என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ நிச்சயமாக செய்யும்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன். இந்த வாக்கெடுப்பில் இந்தியா முந்தைய 2 இலங்கை தொடர்பான வாக்கெடுப்புகளில் அமெரிக்க தீர்மானங்களுக்கு ஆதரவாக வாக்களித்ததைப் போல வாக்களிக்காமல் வாக்களிப்பை புறக்கணித்தது ஏன் என்று இந்திய வணிக மற்றும் தொழில்துறை துணை அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் அவர்களை கேட்டேன்.
அதாவது இந்தியாவை பொறுத்த மட்டிலே தொடர்ந்து எடுத்திருக்கக்கூடிய நிலை என்பது ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு உட்பட்டு அந்த நாட்டில் நடக்கக்கூடிய எந்த தவறாக இருந்தாலும் அந்த சட்டத்தின் உட்பட்டு அதை நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதற்கான முறைகள் சரியாக நடக்கிறதா என்பதை மட்டும்தான் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு ஆசிய நாடுகளுடைய நிலையாகும். அதற்கு பதிலாக இறையாண்மைக்கு மீறி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு துறையாக இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையம் என்பது நேரடியாக அதை தீர்வு காண்பது, நேரடியாக அதில் போய் தலையிடுவது என்று ஆரம்பித்தால் ஆசிய நாடுகளுடைய வளர்ச்சியிலே அவர்கள் தலையிடுகிறார்கள் என்று பொருள். ஒரு பக்கத்திலே அங்கிருக்கக்கூடிய துன்பமான ஒரு சூழ்நிலையை நீக்குவதற்கு அங்கிருக்கக்கூடிய அரசுகள் தவறுகள் செய்தாலும் அந்த தவறை திருத்தக்கூடிய முறைகள் அரசியல் சட்ட ரீதியாக அங்கெங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றிற்கு மீறி எல்லா அரசுக்கும் மேலே ஒரு அமைப்பு இருப்பது போல ஒன்றை காட்ட வேண்டும் என்று இந்த தீர்மானத்திலே மனித உரிமை ஆணையத்தின் மூலமாக அதை மேற்பார்வையிடுவது என்று ஒரு சேர்க்கை சேர்க்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அதற்கு அனுமதி கொடுப்போமே ஆனால் நாளைக்கு இந்தியாவிலேயும் ஒவ்வொரு காரியத்திலேயும் மனித உரிமை மீறப்பட்டது என்று சொல்லி வெளிநாடுகள் தலையிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
சரி, ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இலங்கையிலே மட்டுமல்ல வேறு பல நாடுகளிலே ஏற்பட்டு அந்தந்த நாடுகளிலே எல்லாம் சர்வதேச விசாரணை என்பது நடந்து கொண்டு தானே இருக்கிறது. இப்போது கென்யாவிலே ஒரு சர்வதேச விசாரணை கோர்ட்டில் நடக்கிறது, ருவாண்டாவுக்கான ஒரு தனியான ஒரு சர்வதேச விசாரணை முன்பு நடந்தது. இந்த மாதிரி நடந்து கொண்டு தானே இருக்கிறது. அப்போ அந்த சர்வதேச சட்டத்திட்டங்கள் என்பது நாடுகள் சர்வதேச அளவிலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதநேய சட்டங்களை மீறும் பொழுது, மனித உரிமை மீறல்களை இழைக்கும் பொழுது அந்த நாடுகளாலேயே அந்த சம்பவங்கள் குறித்த விசாரணை சரியாக நடத்தப்படாமல் இருக்கும் நிலையில் இந்த மாதிரி சர்வதேச விசாரணை என்பது தவிர்க்க முடியாததல்லவா? அதை ஏன் இந்தியா எதிர்க்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது.
அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய நாடுகளில் எல்லாம் அரசியல் சட்ட ரீதியாக நீதிமன்ற அமைப்புகள் சரியான முறையிலேயோ அல்லது நிர்வாகம் சரியான முறையிலேயோ அல்லது பாராளுமன்ற முறை சரியான முறையிலேயோ இயக்கப்படாமல் இருக்கக்கூடிய நாடுகளில் அவர்களுக்கு உள்ள உட்பிரிவுகளுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் ரீதியான இறையாண்மை காக்கப்பட முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது அவர்கள் மற்றொரு நாட்டினுடைய உதவியை பெறுகிறார்கள். ஆனால் நம் இந்தியாவோ இலங்கையோ ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடிய குறிப்பான வளர்ந்து வருகிற நாடுகளும் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் என்று சொல்லப்படுகின்ற நாடுகளும் இப்பொழுதுதான் ஜனநாயக அடிப்படையிலே அவர்களுக்கு என்று சொல்லி தனியான பாராளுமன்றமும் நீதிமன்ற அமைப்பு முறையும் நிர்வாகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஐரோப்பாவில் இருப்பது போல அமைப்புகள் வலிமையான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அதற்கு பின்னாலே ஏற்படக்கூடிய விளைவுகள் போல இவர்களும் தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் விரும்புகிறது. அவர்கள் எதிர்பார்க்கிற அளவிற்கு பக்குவம் அழுகிற வரையிலே சில தவறுகளை திருத்துவதற்கு அந்தந்த அமைப்பு ரீதியாக அரசியல் சட்ட ரீதியாகத்தான் இறையாண்மை காக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய
40,000 பேர் குறைந்தது அங்கே போரிலே சிவிலியன்கள் இறந்திருக்கிறார்கள் என்று ஐநா மன்ற கணிப்பு சொல்கிறது. அந்த விஷயத்திலே ஒரு நீதியான ஒரு நியாயமான ஒரு பொறுப்பு கூறும் அல்லது பொறுப்பு சுமத்தும் ஒரு வழிமுறை தேவை, அது நம்பகமான வழிமுறையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த பல ஆண்டுகளாக அங்கே நடந்த போரில் அரசாங்கம் இந்த விஷயத்தில் பெரிய அளவு நம்புவதற்குரிய ஒரு நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்ற விமர்சனம் இருக்கும் பொழுது இந்த சர்வதேச விசாரணை தேவை என்ற ஒரு கோரிக்கையில் வலு இருப்பதாக நீங்கள் நினைக்கவில்லையா?
இங்கே இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்குள்ள உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும், அவருடைய வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும், அவருடைய சொத்துக்களை மீட்டு தர வேண்டும், அவர்களுக்கு உள்ள வாழ்வாதார நிலங்களை திரும்ப பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் இந்திய அரசுடைய முக்கியமான குறிக்கோள். வாழ்கின்றவர்களை வாழ வைக்க வேண்டும்.
ஆனால் அமைச்சர்களே, சமாதானம் மற்றும் நல்லிணக்கம் உண்மையில் நிரந்தரமாக நீடித்து நிலைக்கக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் அதிலே கடந்த காலத்திலே இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையில் வலியுறுப்பதாக நீங்கள் நினைக்கவில்லையா?
அதில் மாற்று கருத்து கிடையாது. கடந்த காலத்தில் நடந்த அந்த துன்பிகளை எல்லாம் நாம் சரியான முறையிலே தண்டிக்கப்பட வேண்டும். அது யார் யார் சம்பந்தப்பட்டவர்கள், எல்டிடி சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், 7 குறிப்புகளிலே 5 குறிப்புகளிலே சிங்கள அரசு அதுக்கு தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் தண்டிப்பதை பற்றி நமக்கு முழுமையான ஆதரவு நமக்கு இருக்கிறது. ஆனால் அதையே பேசிக்கொண்டு இன்றைக்கு உயிர் வாழக்கூடிய மக்களை துன்பப்படுத்துவது என்பது நியாயமா என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கேள்வி.
இந்திய வணிக மற்றும் தொழில்துறை துணை அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன். இந்த வாக்கெடுப்பு முடிவு குறித்து இலங்கையின் வடபகுதியில் வாழும் தமிழ் மக்கள் மற்றும் சிவில் சமூக ஆர்வலர்கள் சிலரின் கருத்துக்களை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். குறிப்பின் தொடக்கத்தில் சிவில் சமூக ஆர்வலர் சாந்தி சச்சிதானந்தன்.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் அலுவலகத்துக்கு ஒரு பூரணமான விசாரணையை தொடர்வதற்கான அதிகாரத்தை இந்த பிரேரணை வழங்கியிருக்கிறது. கம்ப்ரிஹென்சிவ் இன்வெஸ்டிகேஷன் என்று அவர்கள் அதனை கூறுகிறார்கள். நான் நினைக்கின்றேன் அது மிக முக்கியம் என்று. அது எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஏனென்றால் கம்ப்ரிஹென்சிவ் என்றால் அவர்கள் எதையும் தூக்கி எடுக்கலாம். 2002 தொடக்கம் இப்பொழுது வரை அவர்கள் வெள்ளை வேன் கடத்தலோ அல்லது எந்த ஒரு விடயத்தையோ அவர்கள் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை இந்த பிரேரணை வழங்குகிறது. ஆகவே அந்த முறையில் பார்த்தால் இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். இதில் பெரிய விவாதத்திற்குரியதாக வேற ஒன்றுமே இல்லை. அதற்கு கூட இந்தியா ஆதரவு கொடுக்க முடியாமல் நின்றது நாங்கள் அவசியமாக அவதானிக்க வேண்டிய ஒரு விடயமாகும். ஏனென்றால் அரசாங்கம் மாறலாம், ஆனால் வெளியுறவு கொள்கையை வகுப்போர் மாறுவதில்லை. அவர்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். அது ஒரு கருத்தியலில் இயங்கிக் கொண்டு வருகின்றது இந்தியாவில். ஆகவே இன்று காங்கிரஸ் இருக்கலாம், நாளைக்கு பிஜேபி வரலாம், ஆனால் அந்த நிலைப்பாடு வந்து அடிப்படையில் ஒன்றாகத்தான் இருக்கும். அப்ப இந்த நேரத்துல எங்களோட தமிழ் கட்சிகள் எல்லாம் இந்தியா தான் எங்களுக்கு தீர்வு கொண்டு வர வேண்டும் அல்லது இந்தியா இதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற வகையில் அவர்கள் பேசிக்கொண்டு செல்வது எவ்வளவு தூரம் ஒரு நல்ல ராஜதந்திரிய முறையில் பார்த்தால் அது சரி என்பது ஒரு கேள்விக்குறி.
என்றார் சாந்தி சச்சிதானந்தம் அவர்கள். அதே நேரம் இந்த பிரேரணை வடபகுதி மக்கள் மத்தியில் பல்வேறு உணர்வுகளை ஏற்படுத்தி இருப்பதை உணர முடிகின்றது.
இந்த பிரேரணை 3rd time வெற்றி பெற்றிருப்பது நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். இது மட்டும் போதாது, இன்னும் காத்திரமான நடவடிக்கைகளை சர்வதேச சமூகம் ஐநா சபையும் எங்களுக்காக செய்ய வேண்டும். ஆனால் இதால உடனடியா பெரிய அளவுக்கு எங்களுக்கு சாதகமான நிலைமை ஏற்படுமான்றது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த பிரேரணை இன்னமும் கடுமையா இருந்திருக்க வேண்டும். அதற்கு இந்தியா முயற்சி செய்திருந்தால் இந்த பிரேரணை இன்னும் கடுமையாக இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்தியா சென்ற முறை ஆதரவாக வாக்களித்து விட்டு இந்த முறை நடுநிலை வைத்து விட்டது. இது ஒரு காங்கிரஸ் கட்சியில இலங்கை தமிழர் பேசியதை பெரிய ஒரு துரோகம். இதற்குரிய தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் காங்கிரஸ் கட்சி சரியான பாடம்
காட்டினாலும் தமக்கு ஆதரவாக வாக்களிக்கும்படி உலக நாடுகளிடம் கேட்டுக்கொண்டது உண்மைதான். தீர்மானம் நீத்து போச்சு நீத்து போச்சு என்று சொன்னது அது தீர்மானம் நீத்து போகல அரசாங்கம் வேத்து போச்சு என்றுதான் சொல்ல வேண்டி கிடக்கு. இந்த பிரேரணையின் மூலம் விமோசனம் கிடைக்கும். அதுக்கு எங்கட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதய சுத்தியோட உழைக்க வேண்டும் என்றதான் நான் சொல்றேன்.
அமெரிக்கா பிரிட்டானியா உட்பட்ட நாடுகள்லாம் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்குது. நிச்சயமாக இதால ஒரு மாற்றம் கொண்டு வரும் என்று நாங்கள் நிச்சயமாக காணிக்கிறோம். ஒரு அழுத்தம் இந்த அரசாங்கத்துக்கு நிச்சயமாக வழங்கப்படும். தமிழ் மக்கள் இன்றைக்கு வந்து ஒரு பயச்சூழல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் வீட்டில் இருக்க இல்லாத இந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாத நிலையில தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு நிச்சயமான ஒரு மாற்றம் வந்து தமிழ் மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு நிச்சயமா இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ளாக நிச்சயமா வரணும். வந்தா தான் அவள் அச்சம் என்று வீட்டில் இருக்கலாம். அப்ப அதையில நிச்சயமா இந்த ஒரு மாற்றம் கொண்டு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்
என்று வடமாகாணத்தின் பல இடங்களையும் சேர்ந்த சிலர் என்னிடம் தெரிவித்தனர்.
வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம். இனி ஒரு கிரிக்கெட் தொடர்பான செய்தி. இந்தியாவில் இந்தியன் பிரீமியர் லீக் சூதாட்ட மற்றும் பந்தய ஊழல் தொடர்பில் நாளை வெள்ளிக்கிழமை என்று இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்து டெல்லியிலிருந்து சங்கீதா.
இந்தியன் பிரீமியர் லீக் சூதாட்ட மற்றும் பந்தய ஊழல் தொடர்பில் நாளை வெள்ளிக்கிழமை அன்று இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வருடம் நடைபெறவுள்ள IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய 2 விளையாடுவதிலிருந்து தற்காலிக தடை விதிக்குமாறு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு இந்திய உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அதாவது BCCI-இன் தலைவர் பதவியிலிருந்து ஸ்ரீனிவாசன் விலக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் 2 முன்னதாக அறிவித்த கருத்திற்கு பதிலளித்த இந்திய கிரிக்கெட் வாரியம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுந்தரம் முட்கல் கமிட்டியின் பரிந்துரைகள் அடிப்படையில் எந்தவொரு நடவடிக்கையையும் எடுக்க கிரிக்கெட் வாரியம் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். அதையடுத்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் சுனில் கவாஸ்கர் BCCI-இன் இடைக்கால தலைவர் பொறுப்பில் இருக்குமாறு உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. BCCI-இன் தலைவர் பதவி வகிக்கும் ஸ்ரீனிவாசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உரிமையாளரும் ஆவார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இந்த IPL சூதாட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தனது மருமகன் குருநாத் மெய்யப்பன் கைது செய்யப்பட்டதை அடுத்து ஸ்ரீனிவாசன் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் பதவியிலிருந்து தற்காலிகமாக விலகினார். பின் குருநாத் பிணையில் விடுதலையான பிறகு ஸ்ரீனிவாசன் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் பதவியை மீண்டும் ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீனிவாசன் மற்றும் குருநாத் மெய்யப்பன் ஆகிய இருவரும் இதுவரை எல்லா குற்றச்சாட்டுகளையும் மறுத்து வருகின்றனர்.
டெல்லியிலிருந்து சங்கீதா. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் எமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் எமது இணையதளமான www.bbctamil.com என்ற முகவரியில் கேட்கலாம். வணக்கம் நேர்களே.